பண்பலை ஒளிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து.
பச்சை நெல்லு காஞ்சிருச்சே, அதை அறுத்து கட்ட வாடி புள்ளே. பச்சை நெல்லு காஞ்சிருச்சே, அதை அறுத்து கட்ட வாடி புள்ளே.
வணக்கம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழையில் ஏற்படும் நோய்களில் ஒன்றான கிழங்கு அழுகல் நோயை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் மனோரஞ்சதம் அவர்கள். அவர்கள் நம்முடன் கிழங்கழுகல் நோயை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளையும் விரிவாக கூறுகிறார். வாங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து வாழையில கிழங்கு அழுகல் நோய். ஏன் இந்த மாதம் இதை பத்தி பேசுறோம்னா, இனி வரப்போற காலம் வந்து கோடை காலம். இந்த கோடை காலத்துல வந்து நம்ம பயிர் பாதுகாப்பு கண்டிப்பா பண்ணி ஆகணும். நிறைய விவசாயிங்க பாத்தீங்கன்னா, இந்த மாசம் நடவு எடுக்கிறவங்க, நிறைய தை பட்டத்துல நடவு எடுக்கிறவங்களும் சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம என்ன மாதிரியான பயிர் பாதுகாப்பு யுக்திகளை கையாள வேணுங்கிறத வந்து இன்னைக்கு சுருக்கமா பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம பெருவாரியான விவசாயிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, திசு வளர்ப்பு வாழை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரே டைம்ல ஈன ஆரம்பிச்சிருது, நம்மளுக்கு மகசூல் வந்து ஒரே டைம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி, அதாவது அறுவடை செஞ்சு அதை மார்க்கெட்டு கொடுக்கறக்கும் நம்ம எளிதான காரியம். ரெண்டாவது, நோய் தாக்கம் இல்லாத வாழைகள் வேணும்னா நம்மளுக்கு திசு வளர்ப்பு வாழைகள் மிகச்சிறந்த தீர்வா இருக்குதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த ரெண்டு பயனால நம்ம திசு வளர்ப்பு வாழை நோக்கி பயணிக்கிறோம். அந்த மாதிரி பயணிக்கும் போது திசு வளர்ப்பு வாழையிலும் சில இடர்பாடுகள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, நம்ம டெஸ்டியூப் பேபி மாதிரி தான், அதாவது என்னன்னா சோதனை குழாய் குழந்தைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த திசு வளர்ப்பு வாழையும். இத வந்து நம்ம ஆய்வகங்கள்ல நம்ம உருவாக்கி வெளியே கொண்டு வர்றோம். அந்த மாதிரி உருவாக்கி கொண்டு வரும் பொழுது என்ன ஆகுனா, அதுக்குரிய பயிர் பாதுகாப்பு நம்ம கொடுத்தாகணும் கண்டிப்பா. அதாவது விளக்கமா சொல்ல போகணும்னா, இப்ப வந்து நம்ம தாய் கண்ணுல இருந்து பக்க கண்ணு எடுத்து போடுறோம் இல்லீங்களா, அப்ப போடும் பொழுது அந்த கிழங்கோட அளவு வந்து நல்லா பெருசா இருக்கும், நம்ம அதை பார்த்திருப்போம். இதே திசு வளர்ப்பு வாழையில பாத்தீங்கன்னா, கிழங்கோட அளவு வந்து ரொம்ப ஒரு சென்டிமீட்டர் சுத்த அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப சின்ன கிழங்கு. அந்த ரொம்ப சின்ன கிழங்குல பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கைப்பட்டு ஒரு நெகக்கீரல் பட்டதுன்னா கூட இந்த பாக்டீரியாங்கிற நுண்ணுயிரி வந்து உள்ள போயிடும். உள்ள போச்சுன்னா அது என்ன பண்ணும், நேரா வளர்ற இடம் இருக்கு இல்லீங்களா, நுனி குருத்துன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு நேரா அந்த இடத்த போய் அந்த இடத்த தாக்குதல் பண்ணும். அப்ப இதனால எதிர்ப்பு கொடுக்க முடியாது, ஏன்னா கிழங்கோட அளவு வந்து ரொம்ப சின்னது இல்லீங்களா. இதே வந்து நம்ம பக்க கண்ணு எடுத்து போடும் பொழுது கிழங்கோட அளவு ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு காயம் பட்டாலும் அந்த காயத்து வழியா இந்த பாக்டீரியா உள்ள போய் அந்த நடுக்குருத்த அடையறக்கு உள்ள நேரத்துக்குள்ளேயே மாதம் 5 நம்மளுக்கு, 5 வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பயிர் அது கிழங்குகளை விரிவடைக்க செஞ்சு உங்களுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் உண்டு பண்றது இல்ல. அதனால இந்த திசு வளர்ப்பு வாழை இந்த காரணத்தினாலதான் இந்த கிழங்கு அழுகல் நோய்க்கு சீக்கிரம் அடிபட்டு போகுது. சரி, இந்த கிழங்கு அழுகல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா கோடை காலங்கள்ல உங்களுக்கு நல்லா தெரியும், மண்ணோட வெப்பநிலை வந்து அதிகப்படியாயிட்டே போகும். நம்ம தண்ணி கட்டுறது, அதாவது வாரத்துக்கு 3 தண்ணி 4 தண்ணின்னு கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அப்படி இல்லாம நம்ம வாரத்துக்கு கோடை பருவம் வந்தோன்னா நம்மளுக்கு தண்ணி அளவு குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு தண்ணி அப்படிதான் கொடுக்க கட்ட முடியும் நம்மளுக்கு. பெரும்பாலான விவசாயிகள் வந்து ட்ரிப், அதாவது சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. அந்த சொட்டு நீர் பாசனத்து வழியா விடலானாலும் நம்மளுக்கு மின் உபயோகம், அதாவது மின்சார விநியோகம் வந்து சீரா இருக்காது. அந்த மாதிரி இடர்பாடுகள் வர்றப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான சில நுணுக்கங்களை நம்ம கையாண்டாகணும். அப்ப எப்ப வந்து நம்மளுக்கு இந்த கிழங்கு அழுகல் நோய் அதிகப்படியாகுது, மண்ணோட வெப்பநிலை அதிகப்படியாகும் பொழுது கிழங்கு நோய் அழுகல் தாக்கம் அதிகமாகுது. அப்போ கிழங்கு நோய் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடிக்கடி தண்ணி பாய்ச்சி மண்ணோடைய வெப்பநிலையை குறைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, தண்ணியே இங்கிட்ட கிடையாதுங்க, நான் எப்படிங்க வாரத்துக்கு ரெண்டு தண்ணி கட்டுறதுன்னு நீங்க கேக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம்னா, இப்ப நடவு வாழை நடவு செஞ்சிடறோம், வளர்ப்பு வாழை, ஆறுக்கு ஆறு இடைவெளி இல்லைங்களா, ஆறுக்கு ஆறு இடைவெளி போடுறோம். அந்த ஆறுக்கு ஆறு இடைவெளியில இடப்பட்ட இடம் வந்து உங்களுக்கு காலியா தான் இருக்கும், சும்மா தான் இருக்கும். நிறைய விவசாயிகள் வந்து இடைப்பயிர் எதுவுமே போடுறது இல்லை. அப்படிங்கும் போது அந்த இடத்துல சணப்பைய வச்சு விடுங்க. சணப்பை என்ன பண்ணும், எங்க இருக்கிற வாழைக்கே தண்ணி இல்ல, சணப்பை வரியா, சணப்பை இருக்கிற ஈரத்தை வச்சு அது மேல வந்துரும். என்னென்ன உபயோகம் இந்த சணப்பையே இடப்பயிரா போடும் போது, ஆறுக்கு ஆறு இடைவெளி உள்ள இடத்துல இந்த சணப்பை சுத்தி போடும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மண்ல ஒரு மேட் மாதிரி, அதாவது பாய் மாதிரி ஃபார்ம் ஆயிருது இல்லீங்களா. சணப்பை வளர ஆரம்பிச்சோடனே மண்ணோட நிழல் கொடுக்க ஆரம்பிச்சிடும், நிழல்ல வந்து உங்களுக்கு வெயிலோட தாக்கம் குறையும். ரெண்டாவது, பூக்கறக்கு முன்னாடி இந்த சணப்பைய உள்ள உழுது விடணும். உள்ள உழுது விடுறதுனால இப்பதான் நம்மளுக்கு இடையில ஆறுக்கரை இடைவெளியில போறக்கு சின்ன டிராக்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லீங்களா, மினி டிராக்டர். சோ அதை வச்சு பவர் டில்லரை வச்சு உள்ள உழுது விட்டுட்டோம்னா என்ன பயன், நான் வந்து சணப்பைய போடுறேன், உள்ள உழுது விடுறேன், எனக்கு ரெண்டு வேலை, அப்ப இதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னா, கிழங்கு பெருசாகிறதுக்கு உங்களுக்கு மூணு நாலு மாசத்துல கிழங்கு பெருசாயிரும். அந்த மூணு மாசத்துக்கு இந்த சணப்பை வளர்ந்துருமா, உங்களுக்கு மண்ணோட வெப்பநிலையை குறைச்சு கொடுக்குது ஒண்ணு. ரெண்டாவது, உள்ள உழுது விடுறீங்க இல்லீங்களா, உள்ள உழுது விடும் பொழுது மண்ணோட கரிமத்தன்மை, அதாவது இயற்கை வளம் வந்து அதிகப்படியாகுது. அப்ப அடுத்தபடியா அது சரி, மண்ணோட வளம் ஜாஸ்தியாது, என்னோட மண்ணுல வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாகுது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு, அந்த மண்ணோட கரிமச்சத்து அதிகமானோடனே நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியான்னு சொல்ற இல்லீங்களா, நுண்ணுயிர்கள் எல்லாமே எண்ணிக்கையில அதிகப்படியா ஆகும். அதிகப்படியா ஆகும் பொழுது அதாவது மறைமுகமா இந்த வேண்டாத பாக்டீரியாவை அது வந்து அழிச்சிரும். சோ இந்த சணப்பைய இந்த ரெண்டு வாழைக்கு இடையில ஊடு பயிரா நீங்க போடுங்க. மூணு மாசம் பூக்கறக்கு முன்னாடி உள்ளேயே உழுதுடுங்க, மண்ணோட வெப்பநிலை குறையும். எங்களுக்கு தண்ணி கட்ட முடியும்னு நினைக்கிற விவசாயிகள் கோடை காலங்கள்ல அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அந்த மண்ணோட வெப்பநிலையை நீங்க குறைச்சிருங்க. இதனால இந்த கிழங்கு அழுகல் நோய் வராது. திசு வளர்ப்பு வாழை போடுறவங்க மிக கவனமா, அதாவது ஜனவரி மாசம் நடவு பண்றவங்க வந்து மிக கவனமா இருக்கணும். இந்த நோய் தாக்கம் அது 5 மாசம் கழிச்சு முழு பயிரும் கிழங்கு காஞ்சதுக்கு அப்புறம் எங்க வேளாண்மை பல்கலைக்கழகத்தை நோக்கி வர்றது வந்து உங்களுக்கு தான் நஷ்டம். நாங்க பாத்து இந்த நோயின்னு சொல்லிடுவோம், இந்த மருந்துன்னு சொல்லிடுவோம். அதுவும் இல்லாம இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெப்டோசைக்ளின் பிளஸ் காப்பர் ஆக்சிக்ளோரைடு இந்த ரெண்டையும் கலந்து ட்ரென்ச் பண்ணிக்கலாம், ஊத்திரலாம், அதாவது பாக்டீரியாவை கொல்லக்கூடிய மருந்து. இப்ப வந்து இந்திய அரசாங்கம் இந்த மருந்தையும் தடை செய்துள்ளது, அதனால நீங்க ஸ்ட்ரெப்டோசைக்ளின் போக முடியாது. சரி, அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது இருக்குதா அப்படின்னா அதுக்கும் வழி இருக்கு. அதாவது நம்ம வீடெல்லாம் கழுவி விடுவோம் இல்லைங்களா, பிளீச்சிங் பவுடர். பிளீச்சிங் பவுடர் வந்து சோடியம் ஹைபோகுளோரைடுன்னு நாங்க வேதியியல் பெயர் சொல்லுவோம். அந்த பிளீச்சிங் பவுடர் வந்து ஒரு 4 முதல் 6 கிராம் ஒரு வாழைய சுத்தி லேசா தூவி விட்டுருங்க. அதாவது உங்க மண்ணோட வெப்பநிலை அதிகமா இருக்குது, எனக்கு நோய் தாக்கம் 10-15%, அதாவது 100 கண்ணுக்கு ஒரு 10 செடி வந்து கிழங்கு அழுகி கீழே உழுந்துருது. அதாவது இந்த செடி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க செடி பிடிச்சி இழுத்தீங்கன்னா கிழங்கு பகுதி பூமியிலேயே தங்கிரும், செடி தண்ணியா கையில நம்ம கையில வந்துடும். அது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் சரி, 5 மாசம் மரமா இருந்தாலும் சரி, சும்மா அப்படியே ஒரு தள்ளு தள்ளுனீங்கன்னா கிழங்க பூமியில விட்டுட்டு தண்டு பகுதி மட்டும் அப்படியே கீழே பிரிஞ்சு கத்தி போட்ட மாதிரி வெட்டின மாதிரி கீழே சாஞ்சு விழுகும். இதை வச்சு இது கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த கிழங்குல ஒரு விதமான இந்த ஆஸ்பத்திரில எல்லாம் அடிக்கும் இல்லைங்களா, ஃபார்மலின் ஸ்மெல் சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து அந்த கிழங்குல இருந்து வரும். அப்புறம் மூக்கு சளி மாதிரி ஜவ்வு மாதிரி திரவம் வந்து அந்த கிழங்குல இருந்து வெளிவரும். தொட்டு பாத்தீங்கன்னாவே வலுவலுன்னு இருக்கும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா சின்ன கிழங்குல இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமம். சோ இந்த மாதிரி 10-15 கண்ணு 100 கண்ணுக்கு 15 கண்ணு கிட்ட அடி வாங்குது, கெட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்துல பிளீச்சிங் பவுடர் 4-6 கிராம் மண்ணு மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டுங்க. இத வந்து ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னா, பெரும்பாலான விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா பிளீச்சிங் பவுடர் ஒரு மூட்டையை வாங்கிட்டு வந்துருவாங்க. மூட்டையை வாங்கிட்டு வந்து போர் தண்ணி எங்க உழுகுதோ அந்த இடத்துக்கு அந்த பிளீச்சிங் பவுடர் மூட்டை போட்டுருவாங்க. வயல்ல தானே கரைஞ்சு போகுது, நேர தண்ணியில பிளீச்சிங் பவுடர் கரைஞ்சது நீங்க ஊத்த சொல்றீங்க அவ்வளவுதானன்னு கரைச்சு விடுவாங்க. அது வந்து தவறான செயல். ஏன்னு சொன்னா, தண்ணி கூட இந்த பிளீச்சிங் பவுடர் கலக்கும் பொழுது குளோரின்ங்கிற ஒரு வாயு வந்து வெளியே வரும். அந்த வெளிவர்ற வாயு கிட்ட அந்த பாக்டீரியா இருந்தா தான் வெளி வாய் வெளிவர நேரத்துக்கு அந்த பாக்டீரியா இருந்தா தான் அந்த பாக்டீரியா வந்து சாகும், இல்லைன்னா சாகாது. நீங்க மோட்டர் கிட்ட ஒரு பிளீச்சிங் பவுடர் போட்டீங்கன்னா வரப்புலதான் அந்த பிளீச்சிங் பவுடர் தண்ணியில கலந்து போயிட்டு இருக்கும், வரப்புலதான் நிறைய உங்களுக்கு அந்த குளோரின் வாய் வெளியே வரும். அப்ப வந்து உங்களுக்கு அந்த வேண்டாத பாக்டீரியாவை நம்ம அழிக்க முடியாது. அதனால மண்ணு மேல 4-6 கிராம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க தண்ணிய பாய்ச்சுங்க. தண்ணி பாய்ச்சினீங்கன்னா இதுல இருந்து விடுதலை கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் ஏங்க மேடம், நல்ல பாக்டீரியாவும் போயிரும் கெட்ட பாக்டீரியாவும் போயிரும், பிளீச்சிங் பவுடர் தெரியாது இல்லீங்களா எது நல்லது எது கெட்டதுன்னு, எல்லா நுண்ணுயிரையும் அழிச்சு போடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது? நல்ல நுண்ணுயிரி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பயிர் நோயியல் துறையில நம்ம கொடுக்கறோம். பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கறது பவுடர் ஃபார்ம்லயும் இருக்கு, லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கு. நீங்க வந்து எது வேணாலும் வாங்கிக்கலாம். அல்லது ட்ரைகோடர்மா விரடி உங்களுக்கு தெரியாது இல்ல, அது ஒரு மரத்துக்கு 10 கிராம்ங்கிற அளவுல நீங்க போடலாம். இத்தனை வம்பு எதுக்கு? சனப்பையை போட்டுட்டு நான் முன்னாடி வயக்காட்டுல கடைசி உழவுலயே தொழு உரத்து கூட ட்ரைகோடர்மாவை கலந்து வீசி விட்டுறேன், இல்ல குளிக்கு 10 கிராம் போட்டு நடவு செஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் சனப்பை போட்டு வச்சு உள்ள போட்டு உழுது விட்டு என் பயிரை காப்பாத்திக்கிறேங்கிறன்னு சொல்றதுதான் சாலச்சிருந்தது. வரும் முன் காப்போம். கொரோனாக்கு நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் இனி வரும் இந்த 3 மாதத்துக்கு கண்டிப்பாக கிழங்கழுகள் நோய் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தால் வரும். அதனால நீங்க வருமுன் காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி சனப்பைய போட்டு உள்ள உழுது விட்டு உங்க பயிரை காப்பாத்திக்கங்க. நல்ல நுண்ணுயிர்களை மண்ணுக்குள்ள விடுங்க, மண் வளத்தையும் காத்து நம்ம மகசூலையும் பெருக்குவோம். நன்றி.
நேயர்கள் அனைவரும் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது, வாழையில் கிழங்கல்கள் நோய் எவ்வாறெல்லாம் ஏற்படுகின்றன, அதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் மனோரஞ்சிதம் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.